மத்தேயு 28:1-8 உள்ள வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள்.
இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல், ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க திஸ் இஸ் இட், இதுதான் செய்தி. சபையினுடைய எக்காலத்துக்கும் சபையினுடைய தலைப்பு செய்தி என்ன தெரியுமா? இதுதான் ஹாட் நியூஸ், ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சபை எப்பொழுதும் போடக்கூடிய ஒரு தலைப்பு செய்தி இதுதான். சபைக்கு மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துக்கும் பெரிய செய்தி இதுதான். என்னதான் மனிதர்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும், இல்லைதான் அலெக்சாண்டர் உலகத்தையே வென்றான்ற ஒரு செய்தி இருந்தாலும், கொலம்பஸ் புது உலகத்தை கண்டுபிடித்தாருன்னு ஒரு பெரிய செய்தி உலகத்தில் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டன்பர்க்ன்றவர் பிரிண்டிங் கண்டுபிடிச்சார், அது உலகத்தையே மாற்றின ஒரு காரியம்தான், அதெல்லாம் பெரிய செய்தி தான். அதுக்கப்புறம் வந்த எல்லா கண்டுபிடிப்புகள், ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சது, ஃபோன் கண்டுபிடிச்சது, கம்ப்யூட்டர், எவ்வளோதான் பெரிய சாதனைகள் வானத்தில் சேட்டலைட் அனுப்புனது, அதை எல்லாத்த விட மிகப்பெரிய தலைப்பு செய்தி இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் தான். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் என்னதான் கண்டுபிடித்தாலும் மனிதன் கடைசியில் செத்து தான் போகிறான். இப்படி செத்துக்கிட்டு இருக்கிற உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் மாத்திரமே தலைப்பு செய்தி வாய்க்கக்கூடிய தகுதி இருக்கிறது. அது எக்காலத்துக்கும் தலைப்பு செய்தியாக இருக்க தகுதி உள்ளது அது மட்டும்தான். மற்றதெல்லாம் பழைய செய்தியாக போயிடுது பாருங்களேன். இது ஒன்று தான் என்றென்றும் நிலைக்கக்கூடிய ஒரு தலைப்பு செய்தி. நாம் மத்தேயு பகுதியில் கடைசி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். மத்தேயு தான் 27 நமக்கு கற்பித்த சொன்ன காரியங்களை இந்த கடைசி அதிகாரத்தில் எக்காலத்துக்கும் ஊர்ஜிதப்படுத்தும்படிக்கு அதை உயிர்த்தெழுதலின் அதிகாரமாக அவர் கதையை, அவருடைய சுவிசேஷத்தை அவர் முடிக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவ விசுவாசம் சத்தியம் என்றத ஊர்ஜிதப்படுத்துது. எப்படிங்க தெரியும், இத்தனை இருக்கிற விசுவாசங்களை கிறிஸ்தவ சத்தியம் மாத்திரம்தான் உண்மையான சத்தியம். எப்படி தெரியும், ஏன்னா கிறிஸ்தவத்தை ஏற்படுத்தின ஆசிரியர் மட்டும்தான் உயிரோடு எழுந்தார். மற்ற எல்லா மத தலைவர்கள், மதத்தை கண்டுபிடித்த ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே பல காரியங்கள் பேசினாங்க, பலதை அறிவித்தாங்க, பல யூகங்களை பண்ணாங்க, ஆனால் உலக பிரபுக்கள் எல்லாம் அடைந்தார். இந்த பாட்டில் வந்துச்சு, கல்லறைகள் மண்ணோடு மண்ணாக போயிட்டாங்க. அவங்க சொன்னது தான் இருக்குது ரெக்கார்டு, அவங்க போயிட்டாங்க. ஆனால் ஏசு கிறிஸ்தவத்தை ஏற்படுத்தின ஆத்தர் அவர் மட்டும்தான் உயிரோடு எழுந்து என்ன நிரூபிக்கிறாரு, இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு விசுவாசம் தான் சத்தியமானது, அது கிறிஸ்தவ விசுவாசம். அதுக்கு மாத்திரம்தான் பிரத்யேக விதமான, அதனால தான் புதிய ஏற்பாடின் கர்ஜிப்பே கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். அதைத்தான் மிக உலகத்தையே பார்த்து கர்ஜித்து அறிவித்த அப்போஸ்தலர்களை பார்க்கணும். அப்போ புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தில் அந்த அந்த உயிர்த்தெழுதல் நிகழ்ச்சியை வந்து அதை நிரூபிக்கும்படி அவங்க எழுதலை. அது அவங்களுடைய பிரதான கவலை இல்லை. ஏன்னா உயிர்த்தெழுதல் நிரூபிக்க மறுக்க முடியாத அளவுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு வரலாற்று உண்மையாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலேயே பழைய பாடல பல பகுதிகள் இயேசு உயிர்த்தெழுவார்னு சொல்லியிருக்கு. இயேசு தாமே உயிரோடு இருக்கும்போது நான் உயிர்த்தெழுவேன் அவர் சொன்னார். அவர் மரித்து மூன்றாவது நாள் அவருடைய கல்லறை காலியாக இருக்குது. இன்றைக்கும் காலியாக இருக்குது. இன்றைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் நீங்கள். இன்றைக்கும் காலியாக தான் இருக்குது. அங்கே இருந்த பெரிய கல் உருண்டோடி போய்விட்டது. ரோம அரசாங்கம் போட்ட சீல் உடஞ்சிச்சு. அங்கே இருந்த போர் சேவகர்கள் காவலர்கள் எல்லோரும் ஓடி போயிட்டாங்க பயத்தில். அவருக்கு போத்தியிருந்த அந்த துணி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த தேவ தூதனுடைய சாட்சி, அவர் இங்கே மரித்து உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர்கிட்ட இருந்து ஏன் தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற தேவ தூதனுடைய சாட்சி. இதெல்லாம் பத்தாதுன்னா பழையற்பாடு தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவுடைய தீர்க்க தரிசனம், காலி கல்லற, அப்போஸ்தலருடைய சாட்சி, இது எல்லாம் பத்தாதுன்னு வேதம் என்ன பண்ணுது, மறுக்க முடியாமல் அந்த உயிர்த்தெழுதலை நிரூபிக்கணும் என்பதற்காக இயேசு தாமே முகமுகமாக காட்சி அளித்தார். இதுவே போதும். ஆனால் உயிரோடு எழுந்தவரே வந்து காட்சி அளித்தார். எத்தனை தடவை அளித்தார்? புதிய ஏற்பாடில் பார்த்தோன்னா 11 தடவை நமக்கு போட்டிருக்கு. அதுக்கு மேலே அவர் 40 நாள் இருந்தார், அதுக்கு மேலே இருக்கலாம். ஆனால் நமக்கு ரெக்கார்ட் பண்ணது 11 தடவை. எத்தனை பேர் காட்சி அளித்தாரு? எங்கேயோ மூளையில் இருந்த ஒருத்தர் 2 பேருக்கா, 100 பேருக்கா? 1 கொரிந்தியர் 15 போட்டிருக்கு, 500 பேருக்கு அவர் காட்சி அளித்தார். 500 பேர் பார்த்தாங்க அவர் வானத்தில் ஏறெடுத்து போகிறது. இந்த ஆதாரங்களை, இந்த சாட்சிகளை வைத்து எந்த கோர்ட்டில் இதை ஆராய்ந்து பார்த்தாலும் நீதியாக அந்த கோர்ட் இருந்துச்சுன்னா அவங்க வேர்டிக்ட் என்னவாக இருக்கும்? தீர்ப்பு மெய்யாகவே மறுக்க முடியாதபடிக்கு இயேசு உயிரோடு எழுந்தார். ஆகவே மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. மகாத்மா காந்தி இருந்தார், நமக்காக சுதந்திரத்தை போராடி வாங்கி கொடுத்தாருன்னு எதனால் நம்புகிறோம்? அவர் கண்ணால் கண்ட சாட்சிகள், அவர் பற்றி எழுதியிருக்கிற வரலாறு, அதை எப்படி நம்புகிறோமோ அது உண்மை. அதே மாதிரி உண்மை, கண்ணால் கண்ட சாட்சிகள் எழுதியிருக்கிற வரலாறு, இயேசு மெய்யாகவே உயிரோடு எழுந்தார். அதனால் புதிய ஏற்பாடு அதை பற்றி நிரூபிக்கிறதுக்கு கவலைப்படுறதில்லை. ஒருத்தன் அதை இல்லை, இந்த சாட்சிகளெல்லாம் வைத்து நம்பாமல் இருந்தானாலும் என்ன அர்த்தம்? அவன் தன் பாவத்தில் குருடாக்கி அந்த உயிர்த்தெழுதலின் நிமித்தம் வருகிற விளைவுகளை சந்திக்க பயந்துக்கிட்டு அவன் பாவத்தில் தொடர்ந்து போகணுன்றதுக்காகத்தான் உண்மையை நம்பாமல் இருக்கான். அது உண்மை, அது வரலாற்று உண்மை. ஆகவே இந்த பகுதி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடில் அந்த உயிர்த்தெழுதலை நிரூபிக்கிறபடி எழுதலை, அந்த உயிர்த்தெழுதலை நாம் அனுபவிக்கும்படி தான் வேதம் எழுதியிருக்கு. நம்ம அங்கே இருந்து அனுபவிக்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் அப்படி ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம 15 வருஷமாக வேதத்தை வசன வசனமாக பார்த்துக்கிட்டு வந்திருக்கிறோம். நம்ம பராமரிப்பில் நம்ம ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஆண்டவர் அநேக காலங்களில் என்ன பண்ணுறாரு, அந்த வாரத்துக்கு தேவையான கரெக்ட் வசனத்தில் எடுத்து வந்து நிற்க வைக்கிறார் இல்லைங்களா. நம்ம என்ன பிளானாக பண்ணோம், இன்னைக்கு ஈஸ்டர் இருக்குதுன்னா நான் பிளானாக பண்ணிக்கிட்டு இருந்தேன், முறையாக வசனத்தை படிச்சுட்டு வரோம், கரெக்டாக என்ன முடிச்சு 28வது அதிகாரத்தில் வந்து நிற்கிறோம். ஈஸ்டருக்குன்னே எடுக்கலை, இது போன வாரம் முடித்தோம், இப்போ கரெக்டாக வந்து நிற்கிறோம். இதுதான் தேவனுடைய பராமரிப்பு. ஈஸ்டர் 2023 மத்தேயு 28 உயிர்த்தெழுதலின் கதையில் நிற்கிறோம். இதுவே ஒரு சாட்சி. கிறிஸ்து உயிரோடு இருந்து தன் சபையை இன்றைக்கும் நடத்துகிறார், வார்த்தையின் மூலமாக அவங்களோடு நடத்தி வருகிறார் என்றதுக்கு. ஓகே, உயிர்த்தெழுதலை மத்தேயுன் அந்த சுவிசேஷத்தின் மூலமாக நம்ம அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி அதை பார்ப்போம். அவருடைய அடக்கத்தை போன வாட்டி பார்த்தோம். எல்லாரும் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. கடைசியில் போனது அந்த ரொம்ப நேரம் அந்த இருட்டாவற வரைக்கும் இருந்த அந்த பெண்கள். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மேக்சிமம் செக்யூரிட்டி, ரோம அரசாங்கமும் யூத அரசாங்கமும் சேர்ந்து அவருடைய பாடியை யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது என்பதற்காக ஒரு இராணுவத்தையும் அங்கே நிற்க வைத்து ரோமன் முத்திரையை அங்கே போட்டு அந்த கல்லறை காவல் காக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய கழுவப்பட்டு அந்த துணியில் சுத்தப்பட்டு அவர் வாங்கிட்டு வந்த லெனன் துணியில் சுத்தப்பட்டு ஃப்ரைடே இருந்துச்சு கொஞ்ச நேரம், சாட்டர்டே முழு நாள் இருந்துச்சு, சண்டே காலையில் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அந்த பாறையில் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இப்போ அவர் உயிர் தெழ போகிறார், உயிர் தெழுந்து வர்றது பார்க்குறோம். அந்த தேவ தூதர்களை பார்த்த அந்த போர் சேவகர்கள் என்ன ஆனாங்கன்னு போட்டிருக்கு, அவங்கள பார்த்தவங்களே செத்தவங்கன்னு விழுந்துட்டா, இயேசு கிறிஸ்துடைய எல்லாம் கடந்த வல்லமையான ஆவி வந்து அவரை உயிரோடு எழுப்புறத எந்த மனித கண்கள் பார்க்க முடியும்? செத்தவர்கள் போல இல்லை, செத்தே போயிடும் அதை பார்த்தோன்னா. அதனால தேவனுடைய ஒழுங்கு, தெய்வீக ஒழுங்கு வந்து எந்த மனித கண்களும் பார்க்க முடியாம ஒரு திரைசீலை போட்ட மாதிரி இயேசு கிறிஸ்துடைய ஆவி பரலோகத்திலிருந்து வந்து எப்படி அவர் உடம்புக்குள்ள போயிட்டு எந்திரிச்சாருன்னு அந்த ரெக்கார்டு நமக்கு போடப்படலை. யாருமே பார்க்கறதுக்கு அது அனுமதிக்கப்படலை இல்லைங்களா. பார்த்தா அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிடும். அதனால் அது அனுமதிக்கப்படலை. அதனால தான் முழு புதிய ஏற்பாடில் அந்த உயிர்த்தெழுதலுடைய முழு ஃபோக்கஸே அவருடைய அந்த காலி கல்லறை மேலே சொல்லப்படுகிறது. காலி கல்லறை, அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த தேவ தூதர்களோடு உங்களை நான் அழைக்கிறேன், அவர்கள் அழைக்கிறாங்க பாருங்க. 6வது வசனத்துல கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். இன்விடேஷன், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அந்த இன்விடேஷன் எல்லாருக்கும் வர்றது இல்லை. அந்த போர் சேவர்களை அடிச்சு பயமுறுத்தி வரத்தி விட்டார், எல்லாம் ஓடிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் கிடையாது. யாருக்கு தான் இந்த இன்விடேஷன்? அந்த அசராத பற்றும் அன்பும் இயேசு மேலே வச்சிருந்த அந்த பெண்களை பார்த்து சொல்கிறார், இயேசுவை நேசிக்கிறவங்களே நீங்கள் வாங்க, யூ ஆர் வெல்கம். அந்த பெண்கள், கலீலியா பெண்கள் இயேசுவை அப்போஸ்தலருக்கு பின்னாடி, அப்போஸ்தலருக்கு இயேசு பின்னாடி போனாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த அழைப்பு இல்லைனாலும் அவர் மேலே இருந்த பற்றுனால உரலாம் கலீலியா சுற்றி எருசலேமுக்கு வந்து அவர் பின்னாடியே இருந்தாங்க. அவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும்னா அந்த பெண்களுடைய மனநிலைமையில் வந்தால் தான் முடியும். உங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஆவியான ஒரு துரத்தி தான் விடுவார் உங்களை. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த மெசேஜில், ஏதோ அவர் ஒரு அவர் பேசினாருன்னு கேட்டுட்டு போவீங்க. ஆனால் அந்த பெண்கள் மாதிரி இயேசு மேலே பற்றும் ஒரு அன்போ வைத்து வந்தீங்கன்னா இந்த காலையிலையும் அந்த உயிர் தெழுந்த தேவனுடைய மகிமையை பரிசுத்தாவி உங்கள் கண்ணு திறந்தும் காட்ட முடியும். மற்ற எந்த நிலைமையில் வந்தாலும் அதை நீங்கள் பார்க்க முடியாது. ஆகவே அந்த பெண்களோடு நாம் அந்த கல்லறைக்கு போய் அந்த பெண்களுடைய உணர்வுகளில், உணர்ச்சிகள், அவங்க என்ன உணர்ந்தாங்களோ நாமளும் உணர்ந்து, அவங்க என்ன பார்த்தாங்களோ நாமளும் பார்க்கும்படி, அவங்களுடைய கண்களின் ஜன்னல் மூலமாக உயிர் தெழுதலை பார்க்க நாம் வேதத்தில் அழைக்கப்படுகிறோம். அவருடைய மன நிலைமையில் நாம் வரணும். முதலாவது அங்கே எப்படி வந்தாங்க? இந்த கல்லறைக்கு ஒரு பயங்கரமான அசராத பற்றோடு வந்தாங்க. ஒரு லாயல்ட்டி அன்பு, லாயல் அன்பு பாருங்கள். செத்த பிறகும் அந்த அன்பு போகிறதில்லை, அந்த மாதிரி ஒரு அன்போடு அவங்க வர்றதை பார்க்குறோம். இந்த முதலாவது வசனம் என்ன சொல்லுது, அவங்க எப்படி வந்தாங்கன்னு பார்க்குறோம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விழுந்து வருகையில் மகதலேனா மரியாலும் மற்ற மரியாலும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். யார் வந்தது? இங்க ரெண்டு பெண்கள் நமக்கு சொல்லப்படுது, மகதலேனா மரியா, மற்ற மரியா. அவங்க ஏன் வராங்க? அந்த வசனம் என்ன சொல்லுது? கல்லறையை பார்க்க வந்தார்கள். கல்லறையை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு விரல் மத்தேயுல வைத்து கொண்டு இன்னொரு விரல் மார்க் 16 நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த முழு படத்தை நம்ம பார்க்க நமக்கு உதவியாக இருக்கும். மார்க் 16, அதில் முதலாவது வசனத்தை படிங்களா.
ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபுவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது
மனைவி அவங்க வந்திருக்கிறாங்க. மார்க் இன்னொன்னு சொல்றாரு, அவங்க என்ன வரும், பார்க்கறதுக்கு மாத்திரம் வரல, சுகந்த வர்க்கம் இடும்படிக்கு அவைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். சுகந்த வர்க்கம் இடும்படிக்கு. இந்த சுகந்த வர்க்கம் உங்களுக்கு தெரியும், நெக்கதேமு வந்து ஒரு 100 ராத்தல் எடுத்துட்டு வந்து போட்டார் இல்லைங்களா, ஒரு ராஜரீக அடக்கம் பண்ணும்படிக்கு எடுத்துட்டு வந்து போட்டார். இது ரொம்ப விலை, எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை. இந்த பெண்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? இது நிக்கதேமு வாங்க முடியும், பணக்காரன். இவங்க எங்க கிடைச்சிச்சு? இவங்க நிச்சயமாவே பெரிய தியாகத்தை செய்துதான் வாங்கியிருக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு இருக்கிற நகை ஏதாவது வச்சிருக்கலாம், நிலத்தை வச்சிருக்கலாம். ரொம்ப இது மேரி வந்து அந்த சுகந்த பெர்ஃபியூமை போட்ட மாதிரி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை வாங்கிட்டு அவங்க வந்திருக்கிறாங்க பாருங்களேன், என்ன ஒரு இது. அவங்க அன்பை காட்டும்படிக்கு இந்த பெண்கள் தான் உயிர்த்தெழுதலின் முதல் சாட்சிகள். இந்த பெண்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மத்தேயு 27 முடிக்கும் போது இவங்க தான் கல்லறையில கடைசியில இருந்தது. எல்லாரும் போயிட்டாங்க, யோசேப்பு அந்த கல்லறை கல்லை மூடின பிறகு அவரும் போயிட்டாரு. ஆனா இந்த பெண்கள் தான் நைட் ஆகிற வரைக்கும் அங்கேயே இருந்து அவங்க போனவங்க போய் ஃப்ரைடே துக்கத்தில் வேதனை பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சனிக்கிழமை உண்மையான ஞாயிற்றுடைய நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும்னு யூத பெண்கள் போல துக்கத்தோடு ஓய்வு நாளை கடைப்பிடித்தாங்க. அடுத்த வாரத்தில் முதல் நாள் சண்டே ஆகிறதுக்கு இல்லை, சூரியன் கூட உதிக்கலை, உடனே கிளம்பி வந்தாச்சு. யோசிச்சு பாருங்களேன், உடனே கிளம்பி வந்தாச்சு. ஏன் இந்த பெண்கள் வர்றாங்க யோசிச்சு பாருங்களேன், இவங்க வேறங்கன்னா போயிருக்கலாம். ஆண்டவரை நினச்சி நினச்சி துக்கப்படுறோமே, அவர் எவ்வளோ பேசினார், ஆனால் இறந்துட்டாரு, இப்போ ஏன் போகணும் நம்ம, நம்ம வேற எங்கேயாவது போய் நம்ம துக்கத்தையாவது மறக்க பார்ப்போன்னு. இல்லை, உடனே வர்றாங்க பாருங்களேன். அதோ வரும்போது அவருடைய நகையோ ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு இந்த விலை உயர்ந்த சுகந்த வர்க்கத்தை வாங்கிட்டு வர்றாங்க. என்ன ஒரு பற்று பார்க்குறீங்களா? அதிகாலையில் தூக்கத்தையெல்லாம் விட்டுட்டு நமக்கு 8 மணிக்கு சர்வீஸ் வைக்கிறோன்னா இங்கிலீஷ் சர்வீஸ் ரொம்ப காலி இல்லைன்றாங்க சில பேர், ஆனால் இவங்க அதிகாலையில் வராங்க. என்ன ஒரு பற்று, அசராத பற்று. உயிர்த்தெழுந்த தேவன் இப்பேற்பட்ட அவங்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துறது. இப்பேற்பட்ட உண்மையான பற்றுள்ள ஒரு டைம் பாஸ்க்கு வரவங்க இல்லை, நிறைய பேர் டைம் பாஸ்க்கு வர்றவங்க, ஆனால் பற்று லாயல்ட்டி எங்கே போனாலும் இயேசு பின்னாடி தான். அசராத பற்று, ஃபேத்ஃபுல்னஸ்னா ஃபேத்ஃபுல்னஸ், அப்படிப்பட்டவங்களுக்கு தான். அப்படிப்பட்டவங்களா நீங்க இன்னைக்கு காலையில? அப்படிப்பட்ட அன்பு இருக்கா? அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு மனசுல பெரிய கவலை. என்ன கவலை பாருங்க, அவங்களுடைய சீஷர்களுடைய கவலை. என்ன கவலை? நமக்கு எவ்வளவு கவலையில காலையில வந்திருக்கலாம், அவருக்கு இருக்கிற கவலை பாருங்க. என்ன கவலை? 3வது வசனத்துல Mark 16:3 என்ன சொல்லுது? கல்லறையில் வாசலில் இருக்கிற கல்லை நாம் நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோட ஒருவர் சொல்லிக்கொண்டார்கள். ரொம்ப பெரிய கவலை. என்ன, நம்ம போறோம் ஆண்டவருக்கு, இதெல்லாம் செலவு பண்ணி எடுத்துட்டு போறோம், அந்த கல்லை யாரு தள்ளி நம்மளை உள்ள அனுப்ப முடியும்? அந்த கவலை மனசர் ஒருத்தர் நிரப்புறது மாத்திரம் இல்லை, எல்லாரும் அது வாயிலையும் பேச்சு வந்து அதையே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கவலை நிரம்பி போய் வந்துகிட்டு இருக்காங்க, அதான் அவங்க மனசை நிரப்புது. யார் அது பெரிய கல்லாச்சு, அது மூடுறது ரொம்ப ஈஸி, குரூவில் இருந்து அப்படியே மூடிடலாம் ஸ்லைடு மாதிரி, ஆனால் அது மேலே தூக்கி தள்ளணும்னா நம்மளால முடியாது. இது என்ன காட்டுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. இந்த போர் சேவகர்கள்லாம் வந்து அங்கே போட்ட முத்திரை, அங்கே ஒரு பெரிய பட்டாளமே நிற்குதுன்ற அறிவு உங்களுக்கு இல்லை. அவங்க ஓய்வு நாள் இருந்தாங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை யாரும் வெளியே வரக்கூடாது, அவங்க அந்த போலி மத தலைவர்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. அந்த தோட்டம் காலியாக இருக்குது, ஒரு ஆம்பளையும் கிடைக்க மாட்டான், நம்ம இவ்வளோ காலியில் போகிறோம், நமக்கு உதவி செய்து அந்த கல்லை தள்ளுறதுக்கு ஒருத்தரும் இல்லையே. அந்த இராணுவத்தை பற்றி முத்திரையை பற்றி ஒன்றும் தெரியாமல் அவங்க இருக்கிறாங்க. இன்னொன்றும் கவனிக்கணும், அவங்களுக்கு உயிர் தெழுதலை பற்றி ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. கவனிச்சு பாருங்களேன், ஏன் அவ்வளோ செலவு பண்ணி அவர் தான் உயிரெழுத்து எழுப்ப போகிறாருன்னா என்னத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணி வாங்கிட்டு போனோம்? அது எந்த எண்ணமும் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் போகிறாங்க. அந்த பலிஸ்தீனா கிளைமேட்டில் நமக்கு இப்போ இருக்கிற ஏப்ரல் இன்னும் அடுத்த மாதம் மே வரப்போகுது சம்மர், அந்த மாதிரி பயங்கர அனல், அந்த நேரத்துலலாம் பாடி ரொம்ப நேரம் இருக்காது. ஏற்கனவே 100 ராத்தல் போட்டிருந்தாலும் அதனோட பாதிப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கோம். தங்க ஆண்டவருடைய உடம்பு தங்கனால முடிஞ்ச அளவுக்கு காக்கப்படணும், அதுல ஸ்மெல் வர்றது கூட அவங்களால அனுமதிக்க முடியல. அதனால எவ்வளவு செலவானாலும் போட்டோன்னு செலவு பண்ணி தங்கனால முடிஞ்ச வர்க்கத்தை எடுத்துட்டு வந்து அதை போட வராங்க. அந்த கல்லறை காலியாக இருக்கோன்ற ஐடியா இல்லை. அவங்களுக்கு இருக்கிற பெரிய கவலை என்ன, அந்த கல்லை யார் தள்ளி உள்ளே நம்மளை அனுப்ப போகிறாங்க. இதுதான் அவங்களுக்கு வருகிற மனநிலைமையை பார்க்குறோம். ரெண்டாவதாக அவங்க வர்றதற்கு முன்பதாக நடந்த ஒரு காட்சி நமக்கு மத்தேயு சொல்கிறாரு. மத்தேயு 28:2 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இவங்க வர்றதுக்கு முன்னாடி இது நடக்குது. மத்தேயு நமக்கு 2 சொல்றாரு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, இதோ ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சி தரும்படிக்கு ஒரு காரியம், என்ன, ஒரு பெரிய பூகம்பம் நடக்குது. தமிழ்ல மிகவும் பெரிய பூகம்பம், இங்கிலீஷ்ல மெகா, சாதாரண பூகம்பம் இல்லை, பயங்கரமான பூகம்பம். பூமியெல்லாம் ஒரு உருவம் படிக்கு, அவங்க ஒருவேளை தூரம் வந்துகிட்டு இருக்கலாம், அவங்க கால் கீழே பூமியெல்லாம் உருள்றத உரும்புறத அவங்க உணர்ந்திருக்கலாம். பெரிய பூகம்பம், அந்த கல்லறையிலேருந்து ஆரம்பித்து அந்த இடமே அதிரத்தக்க பூகம்பம். என்ன, ஏன் அந்த பூகம்பம், அந்த வசனம் சொல்லுது கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். கர்த்தருடைய தூத வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லறை மேலே மூடியிருந்த கல்லை தூக்கி புரட்டி போட்டு, அந்த குருவில் போடலை, அதுவாக தள்ளி விடலை, தூக்கி அந்த பக்கம் போட்டு அது மேலே உட்கார்றார். அது மேலே உட்கார்றார். நம்ம பாட்டில் பாடின மாதிரி புரண்டுரண்டு ஓடுது பார் கல் அப்படின்ற மாதிரி அந்த கல் ஓடு, அந்த தூக்கி போட்டு அது மேலே ஒரு இதாக ஒரு ஒரு சத்ருவை வென்ற பிறகு அந்த சத்ருவோட கழுத்து மேலே உட்காருவாங்க, இல்லை காலை வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு தைரியத்தோடு, ஒரு பெரிய பிரம்மாண்டத்தோடு, பூகம்பத்தோடு இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி அது மேலே உட்கார்றார். அவர் முகத்தை பார்த்துருக்கணுமே நீங்கள், என்ன பெருமை, என்ன தைரியம், ஒரு சவால் விடுற மாதிரி. ஜீவாதிபதியாக போட்டு கொல்றீங்க, அவரை கொன்னு கல்லறையில் வச்சா என்ன ஆகும், அவர் மரணத்தையே கொண்டுட்டு வெளியே வந்துடுவார், அவரையே கொல்ல வர்றீங்க அப்படின்ற ஒரு தைரியம். அப்படி உட்கார்றாரு, ஒரு சவால் விட்டுக்கிட்டு, இன்னுமே இதை மூடக்கூடியவன் யார், இன்னுமே இந்த கல்லறையை மூடக்கூடியவன் யார் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்து அந்த கல்லை திறந்தது, சில படங்கள் இருக்குது, கல்லை அவர் தேவதூதன் திறப்பார், அந்த ஓட்டை வழியாக இயேசு வெளியே வர மாதிரி படங்கள், அது ரொம்ப தப்பு. இயேசு வெளியே வருவதற்காக அந்த கல் திறக்கப்படலை. ஏன்னா இயேசு இந்த கல் துறக்கிறதுக்கு முன்னாடி எப்பவோ ஒரு உயிரோடு எழுந்து வெளியே போயிட்டார். இந்த கல் வந்து தன்னுடைய சீஷர்கள் உள்ளே போய் பார்த்து அவருடைய உடம்பு இல்லைன்னு உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி கொடுக்கணும் என்பதற்காகத்தான் இந்த கல் திறக்கப்பட்டது. இயேசுடைய சரீரம் வந்து இப்போது அவர் கல் வழியாக இருந்தாலும் எந்த ரூம் வழியாக உயிர்த்தெழுந்த பாடியிலேயே அதை அப்படியே போக முடியும், அதனால் அப்படியே வந்துட்டார் அவர். அதனால தான் அவர் பூட்டி இருக்கிற அறையில் பார்த்தீங்கன்னா அந்த கதவு திறக்கலனாலும் உள்ளே வந்துடுறாரு அவர். அந்த மாதிரி வந்து கல் திறந்த உடனே வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லை அவர், இல்லைங்களா, அவர் உயிர்த்தெழுந்து வந்துட்டார். ஆராதனையில் தைரியத்தில் அந்த ஏஞ்சலை யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய அகராதியில் மரணம்ன்றது கிடையாது, இல்லை அடக்கம்ன்றதெல்லாம் கிடையாது, ஏஞ்சல் டோன்ட் டை, அவங்க சாகிறது இல்லை. ஆனாலும் தன்னுடைய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு இது நிகழ்த்தி இருக்கிறாருன்ற ஒரு தைரியம், ஒரு கொண்டாட்டத்தில் அவர் வந்து அங்கே உட்கார்றாரு. அவர் வரும்போது கல்லை புரட்டி அது மேலே உட்காந்து ஒரு தெய்வீக பரலோக சாட்சி, இது உயிர்த்தெழுதல் மெய்யாகவே நடந்துச்சு என்பதற்கு தேவனே பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி ஒரு சாட்சி அளிக்கும்படி. அவர் எப்படி இருந்தார், 3 நம்ம தேவ தூதனை பார்த்ததில்லை இல்லையா, பாருங்க நமக்கு சொல்லப்படுது, அவனுடைய ரூபம் மின்னல் போலவும். மின்னல் பார்த்துருக்கிறீங்களா, எங்கே நம்ம மொபைல் ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணி பார்த்தாவே நம்ம கண்ணு கூசுது, அதுவே மாற்றுன்றோம், ஆஃப் பண்ணுன்றோம். மின்னல்னா பயங்கர மின்னல், அது கண்ணே ரேடியம் பிளேசிங் லைட், பிரகாசமான லைட், மின்னல் போலவும் இருந்தாராம். அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. மின்னல் போலனா பரலோகத்திலிருந்து வந்த தேவதூதன், பரிசுத்த தேவதூதன், தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, தெய்வீக உலகத்திலிருந்து வந்தவர் இவர். இவர் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல. அவருடைய மின்னல் பிரகாசம் அதை நமக்கு வெளிப்படுத்துது. அவருடைய வெண்மை, வெண்மை என்ன வெளிப்படுத்துது, அவர் சுத்தமான பரிசுத்த தேவதூதன். அவருக்கெல்லாம் பிசாசு வஞ்சனையான ஆவிகள் பொய் சொல்லணும் இல்லையா, பொய்யெல்லாம் சொல்ல வராது, மனுஷர்களுக்கு தான் பொய் சொல்லுவாங்க, தேவ தூதருக்கு பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்க பேசுறதெல்லாம் சத்தியம். அந்த தேவ தூதன், சத்தியமான பரிசுத்தமான சுத்தமான தேவ தூதன் அங்க வந்து சாட்சி கொடுக்கிறார். அதை கண்ட 4வது வசனத்துல என்ன பார்க்கிறோம், காவலர்கள் படிங்கிறது 4வது வசனம்,
காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள்.
இந்த தேவ தூதன் வராரு, கல்ல புரட்டி போட்டு உக்காறாரு, தைரியமா உட்காந்து ஒரு கிங் உட்கார்ற மாதிரி உட்கார்றார். மரணத்தின் மேல வென்ற இவர் மாதிரி தன்னுடைய ராஜா தான், தன்னுடைய ஆண்டவர் தான் கிங்கு, அவருடைய பிரதிநிதி இல்லையா, அப்படி உட்கார்றாரு. அவர் உட்கார்ற பார்வைய தோட்டத்தை பார்த்த உடனே இன்னொரு பூகம்பம் வந்துச்சு. இது எங்க வந்துச்சு, பூமியில வரல, அந்த சோல்ஜர்ஸ் உடைய ஹார்ட்ல வந்துச்சு. அவங்க அந்த வசனம் போட்டிருக்கு பாருங்களேன், அந்த காவலர்கள் என்ன திடுக்கிட்டு ஆடி போயிட்டாங்கன்னு, அவங்க உயிரதே ஆடி போய் எல்லாரும் கோமால போயிட்டாங்க பாருங்களே, திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். சுயநலம் இழந்து திடீர்னு வலிப்பு வந்த மாதிரி டம்முன்னு கீழே விழுந்து எல்லா செத்தவர்கள் போல் ஆனார்கள். ஒரு கோமா, திகில்ல பயத்துல நடுநடுக்கத்துல அப்படியே மயங்கி கீழே செத்தவங்க போ. செத்தவங்க எப்படி ஆவாங்க யோசிச்சு பாருங்களேன், கற்பனை பண்ணி பாருங்க. செத்த நாக்கெல்லாம் வெளியே வந்து அப்படியே அதிர்ச்சியில விழுந்த மாதிரி விழுந்து போயிட்டாங்க. இது இந்த பெண்கள் வருவதற்கு முன்பதாக நடந்த காட்சி இல்லைங்களா. இந்த பெண்கள் எந்த மனநிலைமையில வந்தாங்கன்னு பார்த்தோம், இவங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த கல்லறையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம், இப்போ அந்த பெண்களுடைய அனுபவத்தை பார்ப்போம். அது ரெண்டு பகுதியில வருது. அவங்க எண்ணத்தை பார்த்தாங்க, அவங்க எண்ணத்தை கேட்டாங்க இல்லைங்களா. இதான் ரெண்டு முக்கியம். ஏன் இது ரெண்டு வேதம் ரெக்கார்ட் பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு ஏதோ ஒரு நல்ல கனவுகள் கிடையாது, ஒரு நல்ல மதவெறி பிடிச்சவங்க சிந்தனைகள் கிடையாது, கற்பனைகள் கிடையாது, கவிதை கிடையாது. கண்ணால் கண்ட சாட்சி, காதால் கேட்ட வார்த்தைகள், வரலாற்று வரலாற்றுல உண்மையான இடத்துல நடந்தது, உண்மையான வரலாற்று மக்களுக்கு நடந்தது. இது வரலாற்று நிகழ்ச்சி, இவங்க ஏதோ கனவுல பண்ணது இல்லை, இது உண்மையா நடந்துச்சுன்றத வேதம் துல்லியமாக நமக்கு எழுதுறத நாம் பார்க்கிறோம். மற்ற சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க இதெல்லாம் நடந்த பிறகு தான் அங்கே வரும்போது கல்லறை, அந்த கல்லை பற்றி தான் கவலைப்பட்டுக்கிட்டு வந்தாங்க. வந்து பார்த்தா கல் உருண்டு கிடக்குது. அது அவங்க பார்த்த உடனே கல்லறைக்குள்ளே போகிறாங்க. மார்க்கில் பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே அங்கே தான் ஒரு தேவதூதன் செய்தி வருது. யோசிச்சு பாருங்கள், ஒரு கல்லறைக்கு போகிறோம், நான் யோசிச்சு பார்க்குறேன், எங்கள் அப்பா அம்மா கல்லறைக்கு போவோம் அவங்க நினைவு நாளுக்கு. திடீர்னு போகும்போது அந்த கிரானைட்கள்லாம் போட்டிருக்கிறோம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ரிலேட்டிவ் கல்லறைக்கு போகும்போது திடீர்னு கல் புரட்டி போட்டு அந்த கல் மேலே ஒரு தேவதூதன் உட்கார்ந்துருக்கிறார். அதோ அதிகாலையில் இருட்டு, இன்னும் அதிகாலையில் போகிறோம், விடிய கூட இல்லை சரியா, எப்படி ஷாக் ஆகும், கல்லறைக்கு போகிறதுக்கே பயம் நமக்கு. அந்த இருட்டு நேரத்தில் போகும்போது நடுநடுங்கி போயிருக்கிறாங்க, பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் மார்க்கில் நமக்கு சொல்லுது, அவர்கள் மிகவும் பயந்து, மிகவும் பயந்து. இந்த மாதிரி அவங்க அனுபவிச்சதே இல்லை. இந்த பிரகாசமான தேவதூதனை பார்க்குறாங்க, கண்ணில் பார்க்குறாங்க. ரெண்டாவது அந்த கல் புரண்டு இருக்கிறத, புரண்டு போயிருக்கிறத பார்க்குறாங்க. அதெல்லாம் அவங்க கண்ணில் ரெஜிஸ்டர் ஆகுது, கண்ணால் பார்க்குறாங்க. அடுத்தது அவங்க காதால் என்ன கேட்குறாங்க, மூணு காரியத்தை கேட்குறாங்க. ஒன்று, ஒரு இரக்கமான தடை போடப்படுறத கேட்குறாங்க, இரக்கமான தடை. 5வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஒருவேளை அந்த பெண்கள் வேர்த்து கொட்டுக்கிட்டு கண்ணெல்லாம் விரிச்சுக்கிட்டு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறத அந்த தூதன் பார்க்கிறார். அம்மா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது, வயசானவங்களை நீங்கள் ரொம்ப பயந்து பிபியெல்லாம் ரைஸ் ஆகிட்டு இருக்குது, ஸ்டாப், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு தடை, ஒரு இரக்கமான தடை, பயப்படாதீங்க, மனம் கலங்கி கலங்கி திகிலடையாதீங்க, பயப்படாதீங்க. இனிமே பயப்படுற எல்லா காரணமும் நீங்கி போச்சு, இனிமே பயப்படுறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய சத்துருக்கள் தான் இன்னுமே பயப்படணும். இயேசுவை நம்புகிற, இயேசு மேல அசராத பற்றுள்ள நீங்களுக்கு உங்களுக்கு ஒரு பயமும் இல்லாதபடிக்கு வென்று வந்திருக்கார். பயப்படாதீங்க, நோ டு நாட் ஃபியர். ஒரு தடை செய்கிறாரு, பயப்படக்கூடாதுன்னு. ஒரு இரக்கமான விளக்கத்தை அவர் கொடுக்கிறார் பாருங்களா, ஒரு இரக்கமான விளக்கம். 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். எனக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியும், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தவங்கன்னு எனக்கு தெரியும். அவரை கலீலியாவிலிருந்து தொடர்ந்து அவரை தொடர்ந்து பின்பற்றி வந்து எல்லா சீஷர்கள் ஓடிப்போனாலும் நீங்கள் கூட இருந்து அவர் சிலுவையில் அறையப்படும் போது அந்த நேரம்லாம் அவர் கூட தான் இருந்தீங்க. அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்து மூடி எல்லாரும் போன பிறகும் நீங்கள் இருந்தது தெரியும். அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடி வரீங்கன்னு நான் அறிவேன். அவரை நீங்கள் பார்த்தீங்க சிலுவையில் அவர் ஆணி அடிக்கப்பட்டு அவர் மறித்த பிறகு ஈட்டியில் குத்தி ரத்தமும் தண்ணியும் வந்ததையும் அவருடைய உடம்பை எடுத்து அடக்கம் பண்ணது எல்லாத்தையும் பார்த்தது எனக்கு தெரியும். அவரை தான் நீங்கள் தேடி வரீங்க. பாருங்களேன், நான் போன வாரம் ஃப்ரைடே சொன்ன மாதிரி கவனித்து பாருங்கள், முதல்ல உயிர்த்தெழுதல் சொல்கிறதுக்கு முன்னாடி எதை சொல்கிறாரு? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தேடுகிறீர்கள். சிலுவையில் கிறிஸ்து அறையப்படாதது பண்ணலன்னா உயிர்த்தெழுதலுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் வந்து அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த மகத்தான பணிக்கு, அந்த பண்புக்கு ஒரு உறுதி அளிக்கிறது தான் உயிர்த்தெழுதல். அதனால தான் தேவதூதனே அதை பிரிக்கல. பாருங்களேன், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்கள் தேடுகிறீர்கள் என்று அறிவேன். என்ன அருமையான செய்தி! 5வது வசனத்தில் வருது, 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. அவர் யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களா அவர் உடம்ப? யாராவது திருடர்கள் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களா? அவர் இல்லை இல்லை, அது எதுவுமே நடக்க முடியாது. ஏன் அவர் இங்கே இல்லை? தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தாம் சொன்னபடியே He is risen. அவர் உயிர்த்தெழுந்தார். அதான் இந்த பிரசங்கத்துக்கு தலைப்பு. என்ன ஒரு வசனம்! அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். ஒரே காரணம் அவர் இங்கே இல்லாத இருக்கிறதுக்கு என்ன? இந்த கல், போர் சேவகர்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க, இங்கே இல்லாததுக்கு ஒரே காரணம் அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் என்ன ஆதாரம்? அவர் உயிர்த்தெழுந்தாருன்னு என்ன ஆதாரம்? 3 ஆதாரத்தை அவரே கொடுக்குறார். இந்த பெண்கள் கலங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன புரியாமல் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசுடைய வார்த்தை. இயேசு சொன்னா தான் நம்புவாங்க. சில பேர் அப்படி இல்லைங்களா, இயேசு சொன்னால் நான் நம்புவேன், வேறு யார் பேச்சோ நான் கேட்க மாட்டேன்னு இருப்பேன். இந்த பெண்கள் அப்படி. முதல்ல அவர்களுக்கு என்ன ஆதாரம் கொடுக்குறாரு தெரியுமா? இயேசுடைய தீர்க்க தரிசனத்தையே சொல்கிறார். நீங்கள் நம்புகிற இயேசுவே சொன்னாரே. பாருங்களேன், அவர் சொன்னபடி, அந்த வசனத்தை பாருங்கள், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு அசராத பட்டுள்ள பெண்களே, அவர் சொன்னார், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவர் சொன்னபடி எத்தனை தடவை மீண்டும் மீண்டுமாக, Matthew 12:40, 16:21, 17:7, 17:23, 20:19, 20:19, 21, திருப்பி நான் உயிர்த்தெழுவேன்னு சொன்னாரே. அவர் சொன்னபடி, அவர் தீர்க்க தரிசனமான, அவருடைய தீர்க்க தரிசனம் ஒரு அடையாளம், ஒரு ஆதாரம். அவரே சொன்னார், நான் உயிர்த்தெழுவேன் 3வது நாள். அந்தபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். லூக்கால் அருமையாக போட்டிருக்கு, திடீர்னு அவர் சொன்ன உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சான், ஐயோ நம்ம ஆண்டவர் சொன்னாரே, நம்ம துக்கத்தில் எல்லாம் மறந்துட்டு மக்குகளாக இருந்திருக்கிறோமே, அவர் சொன்னதை செய்கிறவராச்சே, அவர் ஒன்று சொன்னார்னா விடமாட்டாரே, அவர் சொன்னார் இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியுது, இதை நம்புகிறாங்க, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள உசுவாசம் பூத்து வருது இல்லைங்களா. அவர் சொன்னாரே சொன்னாரே. முதலாவது அவருடைய தீர்க்க தரிசனம். ஓகே, அவர் சொன்னதை நீங்கள் மறந்துருக்கலாம், ஒருவேளை நான் சொன்னதை நம்பாமல் இருக்கலாம். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக பாருங்களேன், உங்கள் கண்ணாலேயே பாருங்கள், ஒரு ஆறுதலான ஒரு வரவேற்பு. கர்த்தரை வைத்த, 6வது வசனம் 2வது பாகம், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் சொன்னார், அது பத்தலையா? அவர் வைத்த இடத்த வாங்க, ஒரு ஸ்மைலோடு வெல்கம், ஒரு வீட்டுக்கு வெல்கம் பண்ணுற மாதிரி வந்து பாருங்கள். ஒரு குழந்தை பிறந்துச்சு, நான் வந்து பாருங்கள் அந்த மாதிரி, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு வெல்கம், சிரிப்போடு புன்னகையோடு அவங்கள வெல்கம் பண்ணுவார். இன்றைக்கும் அவங்களை அப்படி தான் நான் வெல்கம் பண்ணலான்னு இருக்கிறேன். கம் வெல்கம். இன்றைக்கு கூட, இன்றைக்கு கூட போய் கூகுளில் போய் பாருங்கள், இன்றைக்கு கூட காசு இருந்தால் போய் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போய் பாருங்கள். அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு கூட இருக்கு அவர் கல்ற வெல்கம். அவர் கூப்பிடுறாரு. அந்த கல்லறையை போய் பார்க்கும்போது இங்கே போடலை, ஆனால் யோவானில் உள்ளே என்ன இருந்துச்சான், யோவானும் பேதுருவும் வந்து பார்க்கும்போது அந்த அவர் போட்டிருந்த சீலை இல்லைங்களா, அவருக்கு கட்டினாங்க, டைட்டாக இறுக்கி இறுக்கி பின்னெல்லாம் குத்தி கட்டினாங்க, கை காலா கால் தனியாக உடம்பு தனியாக. அது என்ன ஆயிருந்துச்சான், உடம்பு அப்படியே வெளியில் போயிடுச்சு, ஆனால் அந்த சீலை எப்படி கட்டினாங்களோ ஒவ்வொரு கட்டும் ஒவ்வொரு சுத்துதலும் அப்படியே தான் இருந்துச்சான். பெரிய அதிசயம். ஒரு முட்டையை யோசிச்சு பாருங்க, முட்டைக்குள்ள தண்ணி அந்த ஓடெல்லாம் போயிருது, ஆனால் அமுகி இருக்குது. ஓட்டையை காணும், ஓட்டையை காணும், எப்படி போச்சு வெளியே, அந்த மாதிரி உடம்பு காணும், ஆனால் அந்த துணி அப்படியே அமுகி கிடக்குது, ஒரு குக்கூன் மாதிரி அப்படியே அது இருக்கு. இன்னொன்று, அவர் தலையில் போட்டிருந்த நாப்கின் ஒரு கவர் மாதிரி போடுவாங்க, அதை அழகாக மடித்து நீட்டாக இன்னொரு பக்கம் இருக்கு. யோவானில் நமக்கு என்ன போய், இதை யோவான் பார்த்த உடனே அவனுக்கு விசுவாசம் வந்துருச்சான், உண்மையாகவே அவர் உயிர் தெளிந்தார், உண்மையாகவே அவர் உயிர் தெளிந்தார்னு யோவானுக்கு தெரிஞ்சிருச்சான். ஏன் தெரியுமா, அந்த துணி ரொம்ப அவசியங்க. ஏன் அது முக்கியம், ஏன்னா எந்த மனித செயலும் அந்த கல்லறைக்குள்ள நடக்கலன்னுக்கு அதுக்கு ஒரு ஆதாரம். ஒரு திருடன் வந்து சீஷர்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தா வெளியில் ஃபுல்லாக சோல்ஜர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, உடம்பு துணியோடு தானே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஏன் போய் வாசனை அடிக்கக்கூடிய உடம்பு போய் அதெல்லாம் கலட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும், கலட்டினாலும் அவசர அவசரமாக கழட்டி அங்கே எங்கே போட்டு நீட்டாக, அது ஓட்டையே இல்லாமல் எப்படி கட்டினாங்களோ, ஒரு கட்டு கூட அவுக்காமல் எப்படி உடம்பு வெளியே போச்சு, யோசிச்சு பாருங்களேன். அது ஒரே வழியில் அந்த உடம்பு வெளியே போயிருக்கக்கூடியது எப்படி தெரியுமா, உயிர் தெளிந்த வல்லமையோடு அந்த துணி வழியாகவே அவர் எந்திரிச்சு வெளியே வந்தார், அந்த துணி அப்படியே கீழே போச்சு. அது ஒன்று தான், அந்த துணியை அந்த இது தலையில் இருந்த கரெக்டாக மடிக்கி வச்சிருக்கிறார். அதை யோவான் பார்த்துட்டு அவருக்கு நம்பிக்கை வந்துச்சான். ஏன்னா யோவானுக்கு இயேசுவை பற்றி தெரியும். அவர் வந்து அவர் சீஷர்களுடைய காலை கழுவும் போது ஒரு டவலை எடுத்து, அங்கேருந்து ஒரு டவலை எடுத்து இடுப்பு கட்டிக்கிட்டு போய் அவங்க காலெல்லாம் தொடிச்சிட்டு நீட்டாக மடித்து வச்சார். இயேசு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க மாதிரி இல்லை, துணியை கழட்டினா பேண்ட் ஒரு பக்கம், சாக்ஸ் ஒரு பக்கம், நிக்கர் ஒரு பக்கம், மடித்து கூட வைக்கிறது அப்படி இல்லை. அவர் பர்ஃபெக்ட் மேன் இல்லையா, அவர் மடிக்கிறதுலையும் அவர் வேலையிலையும் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மடிச்சிருக்கிறத யோவான் பார்க்குறாரு, என் ஆண்டவர் மாத்திரம்தான் இப்படி மடிக்க முடியும், எனக்கு க்ளூ ஹிண்ட்டை விட்டு போயிருக்கிறார், நான் தான் யோவானேன். அதை பார்த்துட்டு யோவான், போதும் சாமி நீங்கள் உயிர் தெளிந்தீங்க, நான் நம்புகிறேன், இதுக்கு மேலே நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு விசுவாசம் வந்துச்சு. அது நீட்டாக மடிச்சிருக்கிறத பார்க்கும்போது ஓகே, ஒரு பிரம்மாண்டமான ஆதாரம் அந்த துணி. இந்த தேவதூதன் தொடர்ந்து என்ன சொல்கிறார், 6வது வசனத்தில், அவர் இங்கே இல்லை, நான் தாம் சொன்னபடி உயிர் தெளிந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள், இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கும் பாருங்கள், கண்ணால் அவங்களுக்கு ஒரு காட்சி பாருங்கள், நான் சொன்னது அவரே சொன்னார், நான் தேவதூதன் வந்து சொல்கிறேன் பரலோகத்திலிருந்து, அதை மீறி அவர் இடத்துக்கு உங்கள் கண்ணாலேயே வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அதை சொன்ன பிறகு அவர்களுக்கு ஒரு கம்பீரமான ஒரு பணியை கொடுக்கிறார். என்ன பண்ணி பாருங்களேன், 7வது வசனத்தில், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன். ஒரு கம்பீரமான வேலை, ஒரு கமிஷன் அவங்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கே அப்போஸ்தலர்களாக ஒரு ஒரு வேலையை கொடுக்கிறார், போய் அப்போஸ்தலர்களை கண்டுபிடிங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்களோ, எங்கே சாமி தெரியும், எங்கே ஒன்றுகிட்டு இருக்காங்க, எந்த கொகையிலையோ கூணி குறுக்கிட்டு பயந்துக்கிட்டு யூதர்களுக்கு எங்கே இருக்கிறாங்களோ, ஆனால் போய் கண்டுபிடிக்கணும். போய் அவங்கள கண்டுபிடிச்சி மார்க்கில் அழகாக சேர்க்குறார், மார்க் 16:7, போய் சீஷர்களுக்கு போய், சீஷர்களுக்கு அப்புறம் அங்கே இருக்கிறான் பாருங்கள் பேதுரு, அவனுக்கும் சொல்லுங்கள், பேதுருன்ற வார்த்தை அங்கே வரும் தனியாக பேர். ஏன் பேதுரு தன்னை வந்து ஒரு வெளியாளாக ஆக்கிக்கிட்ட மாதிரி, ஒரு எக்ஸ்கம்யூனிகேட், தன்னையே அந்த சீஷத்துவத்திலேருந்து டிஸ்கிரெடிட் பண்ணும் படிக்கு, அவமதித்து கொள்ளும் படிக்கு என்ன பண்ணிட்டாரு, இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி சாபத்தில், அருவெறுப்பான சாபங்கள், ஆணையில் அவர் தெரியாதுன்னு 3 தடவை மறுதளித்து, இன்னமே இயேசு என்னை மன்னிக்கவே மாட்டார், இன்னமே இயேசுடைய சீஷனாக இருக்க தகுதியே இல்லைன்னு கூணி குறுகிக்கிட்டு இருக்கிற அந்த பேதுருக்கு அந்த தேவதூதன் செய்தி அனுப்புகிறார், போய் அந்த மறுதளித்த பேதுருக்கும் சொல், என்ன அவன் என்னை மறுதளித்தாலும் நான் அவனை ஒரு காலம் மறுதளிக்க மாட்டேன், போய் அவனுக்கு சொல் நான் உயிர் தெளிந்தேன், நான் சொன்னபடி உயிர், அவன் வார்த்தையை காப்பாற்றாமல் இருக்கலாம், என் வார்த்தையை நான் காப்பாற்றி உயிர் தெளிந்திருக்கிறேன், போய் அவர்களுக்கு சொல்லுங்கள், போய் சொல்லுங்கள், என்ன சொல்லணும், 3 காரியம் சொல்லணும், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார், 2வது அவர் உங்களுக்கு முன்பதாக கலிலேயாவுக்கு போகிறார், கலிலேயா எங்கெல்லாம் நாம் ஊழியம் செய்தோமோ, எங்கே அவருடைய அதிகமான ஊழியம், அதிகமான சீஷர்கள் வந்தாங்க, அதிகமான பேர் மக்கள் நம்பினாங்களோ, எங்கே அவர் அதிகமான அற்புதம் செய்தார், அந்த இடத்துக்கு போங்க, அங்கே போங்க, அங்கே அவரை காண்பீர்கள், நீங்க சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ண இயேசுவை முகமுகமாக அங்கே நீங்கள் காண்பீர்கள். மார்க் அங்க சேர்க்கிறாரு, அவர் சொன்னபடியே காண்பீர்கள். பாருங்களேன், ஏன் அவர் சொன்னார் உயிர் தெரிந்த பிறகு நான் உங்களை எங்க மீட் பண்ணுவேன்? இதே மத்தே 26:31 படிங்களா, 26:31 எல்லாம் சொன்னாரு. அவரும் நமக்கும் சொல்றாரு, நம்ம தான் கேட்டுக்கிறது இல்லை.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டிவே மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடர் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார்.
உங்களுக்கு முன்னே, பாருங்க, உயிரோடு இருக்கும் போதே சொன்னார், உங்களுக்கு நான் உயிர்த்தெழுவேன், உங்களுக்கு முன்னாடி கலிலேயாவுக்கு போவேன். அவர் சொன்னபடிதான், எல்லாம் சொன்னபடித்தான், பிளான்ல ஒன்றும் சேஞ்ச் இல்லை. ஆகவே அந்த தேவ தூதர்கள் வந்து அவங்களுடைய மனதை தைரியப்படுத்தி பயப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்து, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், மூணு ஆதாரங்களை கொடுக்குறார். அவர் சொன்னபடி, அவர் சொன்னார் திருப்பி திருப்பி, உங்கள் கண்ணால் வந்து பாருங்கள், கல்லற காலியாக இருக்குது, கண்ணால் பாருங்கள், இது பத்தாதா? அவர் முகமுகமாக கலிலேயாவில் நீங்கள் பார்ப்பீங்க, அப்பயாவது நம்புங்க, போங்க, முகமுகமா பார்ப்பீங்க. கோ அந்த சீஷர்களுக்கு சொல்லுங்க, ஏன் கலிலேயாவில் ஒரு பெரிய ஊர்வலம், ஒரு கூட்டம் நடக்க போகுது, ஒரு பெரிய பேரவை, ஒரு பெரிய கூட்டம் நடக்க போகுது, என்னுடைய சீஷர்களுடைய கூட்டம் பேரவை நடக்க போகுது. அங்கே ஏன் எருசலேம்ல கூடல? எருசலேம் தானே தலைநகரம். எப்போ அந்த இயேசு மீசியாவை நிராகரித்த அந்த திரைசீலை கிழிஞ்சிச்சோ அந்த ஆலயத்துல, அந்த ஆலயமோ எருசலேமோ இன்னுமே மதத்தின் தலைநகரமா நிராகரிக்கப்பட்டது இல்லைங்களா? கலிலேயாவில் ரொம்ப பேர் அவரை நம்பினாங்க. கலிலேயாவில் யூதர்களும் சமாரியர்களும் புறமதஸ்தர்களும் இருந்தாங்க. அவங்க கல்வி இல்லைனாலும் கலாச்சாரம் இல்லைனாலும் அவர்கள் நம்பினாங்க. இன்னுமே அவருடைய புது ஆலயம் சபை யூதர்களையும் புறமதஸ்தர்களையும் சேர்த்த சபையாக இருப்பதனால் கலிலேயா ஒரு மாதிரி அதுக்கு. அங்கேருந்து தான் அவர்கள் அனுப்ப போகிறார், உலகம் எங்கும் போய் சீஷர்கள் ஆக்குங்கன்னு. அதனால கலிலேயாவுக்கு போங்க. 1 Corinthians 15 பவுல் நமக்கு சொல்கிறாரு, அங்கே 500 பேருக்கு அவர் வந்து காட்சி அளிப்பார். அதை நாம் பார்க்குறோம். ஓகே, இந்த மீட்டிங் வந்து கலிலேயாவில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நடந்தாலும் அதுக்கு முன்பதாகவே சீஷர்களுக்கு இங்கே காட்சி அளித்து, இன்னமும் அவங்க நம்பாமல் தான் இருப்பாங்க, இதெல்லாம் முடிஞ்சும் நம்ப மாட்டாங்க, என்ன ஆளுங்க பாருங்கள், நான் சாதாரணம் இல்லை, அவங்க இன்னமும் நம்ப மாட்டாங்க. இன்னமும் அவங்களுக்கு காட்சி எருசலேமே அளித்து அவங்கள பலப்படுத்தி அவங்கள கலிலேயாவுக்கு வரும்படிக்கு அவர் வந்து ஆயத்தம் பண்ண போகிறாரு. அவங்க அந்த கல்லறையை விட்டு போகிற காட்சியை 9-8 வசனத்தில் பார்க்குறோம். அவர் பயந்து, அவர்கள் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடு, பயோனா பயம், இந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும்? தேவதூதர்களை பார்த்து ஒரு பக்கம் நடுங்குது, கை காலெல்லாம் நடுங்குது, உதறுது, இன்னொரு பக்கம் ரொம்ப சந்தோஷம், ஐயோ ஆண்டவர் இறந்துடலே உயிரோடு இருக்கிறாரேன்னு, என்ன எக்ஸைட்மெண்ட்! இதை விட அவங்களுக்கு வாழ்க்கையில் எக்ஸைட்மெண்ட் இல்லை. நமக்கெல்லாம் எதோ ஈஸ்டர் வந்தால் எதோ எக்ஸைட்மெண்ட் இல்லைங்களா, அது பிரியாணி எக்ஸைட்மெண்ட்டு, புது துணி எக்ஸைட்மெண்ட், அது இதே எக்ஸ்ட்ரா பண்டிகை எக்ஸைட்மெண்ட். இவங்களுக்கு இதை விட எக்ஸைட், இதை விட ஆனந்தம் என்ன இருக்கு? மகா சந்தோஷத்தோடு, பாருங்க போட்டிருக்கு மகா சந்தோஷம், அதாங்க ஈஸ்டரு. மகா ஏன்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பார்க்க போகிறோம். மகா சந்தோஷத்தோடு, ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் மகா சந்தோஷம், ரெண்டும் ஒரு மோட்டர் பைக்கு வீலுங்க மாதிரி. என்ன போட்டிருக்கவங்க? கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு, புறப்பட்டு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஓடினார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த வயசான இவங்க அவங்க துணியெல்லாம் தூக்கி எரிச்சு கட்டிக்கிட்டு ஓடுறாங்க. பார்த்துருக்கணுமே அந்த மேரத்தான் ரேஸை, ஒரே ஓட்டம். நீங்கள் எவ்வளோ பெரிய ரன்னராக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் அவங்கள அன்றைக்கி பீட் பண்ண முடியாது. ஒரே ஓட்டம், ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க சீஷர்களை பார்க்குற வரைக்கும். அந்த ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்டாப் வரும், அழகான ஒரு ஸ்டாப், அதிசயமான ஒரு ஸ்டாப். என்ன? உயிர் தெழுந்த தேவனே அவங்களுக்கு காட்சியளித்து குட் மார்னிங் லேடிஸ் அப்படின்வார். அவங்களை பார்த்து சந்திப்பார், அப்படியே பார்த்து அவர் காலை பிடிச்சிக்கிட்டு ஆராதிப்பாங்க, ஆராதிப்பாங்க. அந்த உயிர் தெழுந்த தேவனை நீங்களும் சந்திக்கணும்னா ஈஸ்டரை ஒரு நாளோடு முடிச்சுட்டு போயிடாதீங்க, அடுத்த வாரமும் வாங்க. அடுத்த வாரம் அந்த உயிர் தெழுந்த தேவனை நாம் சந்திப்போம், அவரை ஆராதிப்போம். ஏன்னா ஈஸ்டர் வந்து இந்த உலக மக்கள் பண்டிகையாக ஒரு நாளுக்கு மாத்திரம் கொண்டாடி மறக்கிறது இல்லை. ஈஸ்டர் நம்ம ஆளெல்லாம் உயிர்த்தெழுந்த தேவனுடைய, வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் அவர் உயிர்த்தெழுதலை தான் கொண்டாடுறோம். வாரம் வாரம் நமக்கு ஈஸ்டர் தான், ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் தான், உயிர்த்தெழுந்த நாளாக கொண்டாள். உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு மத்தியில் வந்து மகா சந்தோஷத்தை அழைக்கிறார். அந்த பாரம்பரியத்திலாம் ஒரு நாள் சந்தோஷம், ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் வருஷத்துல ரெண்டு நாள் சந்தோஷம், கல்யாணம் ஏதாவது நடந்தால் இன்னொரு சந்தோஷம், மற்றதெல்லாம் செத்த சடங்கு தான், வேற ஒன்றும் சந்தோஷம் இல்லை. உயிர்த்தெழுந்த தேவன். அடுத்த வாரம் நம்ம அதை தொடர்ந்து பார்ப்போம். என்ன பாடங்களை படிக்கலாம், இதோடு நம்ம முடிக்கலாம், அந்த பகுதி முடியுது. என்ன பாடங்களை இதுலேருந்து படிக்கலாம்? முதலாவது, இதெல்லாம் பார்க்குற நீங்கள் யாராவது இயேசுடைய உயிர்த்தெழுதலை இன்னும் நம்பாமல் இருக்கிறீங்களா? கேட்டுக்கணும், நீங்கள் நம்புறீங்களா இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னு? ரோமர் 10:9 சொல்லுகுது, இயேசு கிறிஸ்துவை நாம் வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் அவர் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். நம்ம இருதயத்தில் நம்புனா போதும், தேவன் உங்களை ரட்சிப்பார், தேவன் உங்களை ரட்சிப்பார். வேற என்னங்க எவிடன்ஸ் வேணும்? யூடியூப்ல சொல்ற பொய்க்கதைகள்லாம் நம்புறோம், அங்க சொல்ற கதை, இங்க சொல்ற ஒரு எவிடன்ஸ், ஒரு ஆதாரம் இல்லை. கட்டுக்கதைகள், புராணங்கள், செத்து போனவங்க எழுதி வச்ச கதைகள், செத்து மாண்டு போனாங்க அவங்க கதையெல்லாம் நம்புறோம். என்ன வரலாற்று சாட்சிகள், என்ன சாட்சிகள்! பரலோகத்துல இருந்து தேவ தூதனுடைய சாட்சிகள், தீர்க்க தரிசன சாட்சிகள், பொய் உரையாத இயேசுடைய சாட்சிகள், கண்ணால் கண்ட, உயிர் கொடுத்து தங்க ரத்தத்தினால் முத்திரடித்த சீஷர்களுடைய, அப்போஸ்தலருடைய சாட்சிகள். உயிர்த்தெழுதலுக்காகத்தான் அவங்க உயிரே விட்டாங்க, அவங்க ரத்தத்தில் அதுக்கு முத்திரை அடித்தாங்க, அது உண்மைங்க, சாட்சாத்து உண்மை. இந்த சாட்சிகளை ஏங்க நம்ப மாட்டீங்க? ஒரே காரணம் நம்பாதுக்கு என்ன தெரியுமா? அவங்க பாவத்தின் மேலே இருக்கிற நேசம். அந்த உயிர்த்தெழுதலை நம்பிட்டோம்னா அதனோட விளைவுகளை நாம் சந்திக்க பயம், அதனால தான் நம்புறது இல்லைன்னு சாக்கு சொல்கிறது. இந்த ஈஸ்டராவது இயேசுடைய உயிர்த்தெழுதலை நம்புங்களேன். இந்த ஈஸ்டராவது அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என் பாவத்துக்காக பரிகாரமாக மரித்தார், அவர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து எழுந்தாருன்னு நீங்கள் நம்புனா போதும். கடவுள் சொல்கிறார், உள்ளத்தில் நீ யாருக்கும் சொல்லவானா, நீ உள்ளத்தில் நம்பு இயேசு உயிரோடு எழுந்தார், கடவுள் உனக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கிறார், உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து மரண பயத்தை எடுத்து நித்திய ஜீவனை கொடுக்கிறார். உள்ளத்துல நம்பு போதும். இதை விட என்னங்க வேணும்? இவ்வளோ சாட்சிகளை கொடுத்துருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை நம்புனீங்கன்னா, உள்ளத்துல நம்புனீங்கன்னா, அந்த உயிர்த்தெழுதலின் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியும், நீங்க உணர முடியும். அவர் உயிரோடு இருக்கிறார்னு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், உங்கள் மனக்கண்கள்னால உங்களுக்கு தெரியும் அவர் உயிரோடு இருக்கிறார். நம்புனா போதும், அவர் காட்சி அளிக்கிறார், காட்சி அளிக்கிறார். கனவுல வந்து அழிக்க மாட்டார், உங்களால் உணர முடியும், உள்ளத்தில் உணர முடியும். இலுசு இலுசு ஐ நோ இலுசுன்னு ஒரு பாட்டு வருது, எனக்கு தெரியும் என் உள்ளத்தில் அவர் உயிரோடு இருக்கிற தேவன், அவரை நம்புங்களேன். அவர் மட்டும்தான். இந்த ஈஸ்டரில் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை, எங்கே பாரு சாவு செய்தி, இன்னைக்கு காலையில் இங்கே ஒரு போஸ்டர் இல்லைங்களா, சேட் டிமைஸ், எங்கே பாரு சாவு செய்தி. நம்ம எல்லாம் வாழ்க்கையெல்லாம் சாவு செய்தி தான் கேட்க போகிறோம், அவங்க செத்தாங்க, இவங்க செத்தாங்க, இவங்க செத்தாங்க, அருமையானவங்க செத்தாங்க, மனைவி செத்து, புள்ள செத்து, புருஷன் செத்து, சாவு செய்திகளே கேட்குற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் ஒரே ஒரு நல்ல செய்தி, அவர் மட்டும் உயிரோடு எழுந்தார். அந்த செய்தி இருக்க, அந்த செய்தியை ஏன் நம்புகிறோம், நம்ப மாட்டேன்றோம்? விசுவாசிகளாக யோசிச்சு பாருங்க, இந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி எவ்வளோ மகிமையான செய்தி. சாகிற உலகம், நம்ம ஜிஆர்டி ஸ்கூல்லையும் அந்த சோமியா இறந்ததை செய்து மனசெல்லாம் உடைஞ்சு தான் போகுது. நமக்கு நம்ம வாழ்க்கையெல்லாம் இந்த செய்திகளை தான் கேட்டுட்டு இருக்கணுமா? கேட்கறதுக்கு தானே ஆயுசை எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க செத்தாங்க, இவங்க செத்தாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்தில், சாகிற உலகத்தில் ஒரே ஒரு நற்செய்தி, இயேசு உயிரோடு எழுந்தாருங்க, மரணத்தை ஜெயித்து வெற்றி சிறந்தாருங்க. அதை அவசரமாக போய் சொல்லுங்க, ஓடி போய் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த உலகம், இன்னைக்கும் இந்த உலகத்துக்கு அந்த செய்தி தான் அவசரமாக சொல்லணுங்க, ஏர்ஜென்ட்டாக சொல்ல வேண்டியது இந்த செய்தி தாங்க. இதுதான், அதனால தான் சொன்னேன் சபையினுடைய தலைப்பு செய்தி என்ன, இதுதான் இயேசு உயிரோடு எழுந்தார். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு எழுந்தார். அது மறக்கக்கூடாது ஒருபோதும். அன்னைக்கு எப்படி அது ஃப்ரெஷ்ஷாக அதிர்ச்சி ஆச்சரியமாக இருந்துச்சோ, இன்னைக்கும் ஆச்சரியமாக அவசரமாக அறிவிக்க வேண்டிய செய்தி அதுதானே. இயேசு கிறிஸ்து எத்தனை மனிதர்கள் உலகத்தில், எத்தனை மனிதர்கள் பாவ கட்டுகளை, மரண பயத்தின் கட்டுகள் வாடிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோதான் பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோதான் வசதி இருந்தாலும், பேர் இருந்தாலும், புகழ் பதவி இருந்தாலும், மரணத்துக்கு முன்னாடி உதவியற்ற நிலையில் அருமையானவங்களை இழந்துக்கிட்டு நிற்கிறாங்களே, ஒரு மனத்தளர்ந்த கேள்வி, செத்த இவ்வளோதானா வாழ்க்கை, செத்தவங்க உயிரோடு எழும்புவாங்களா, செத்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குன்ற ஒரு வியாகுலத்தோடு, மனத்தளர்ச்சியோடு. சில பேர் பிள்ளைங்களை இழந்து சைக்கலாஜிக்கல் பேஷன்ஸ் ஆயிடுறாங்க, சில பேர் அருமையானவங்களை புருஷனை இழந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன செய்தி, என்ன பதில்? இந்த காளி கல்றதான பதில், இந்த காளி கல்றையுடைய செய்தி தான பதில். அதை அறிவிக்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். உங்களுக்கும் எனக்கும் அந்த அழைப்பு என்ன? அதை அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். நீங்க நம்புறீங்களா? பரலோகத்திலிருந்து அந்த தேவதூதன் அன்னைக்கு அனுப்புனார். இன்னைக்கு தேவதூதன் ஆண்டவர் அனுப்புறது இல்லை, உங்களை என்னையும் ஏற்படுத்தி நம்பி வச்சிருக்கிறாருங்க. அது எந்த அளவுக்கு சீரியஸ்? அந்த தேவதூதன் எப்படி வந்து அறிவிச்சாரு? வாழ்க்கையில நமக்கு வேற என்னத்தை தான் சாதிக்க போறோம்? கிறிஸ்தவர்களா யோசிச்சு பாருங்க, இந்த ஈஸ்டருக்கு நம்ம என்ன முடிவெடுக்கணும்? நம்ம எது முக்கியம் நமக்கு வாழ்க்கையில? என்னத்தை சாதிச்சு மறிச்சேன் நான்? இவ்வளவு நாள் வாழ்ந்த என்னத்தை சாதிச்சு மறிச்சேன்? பரம அழைப்பு வந்து நமக்கு இந்த செய்தி பரலோகத்திலேருந்தே வந்து உலகத்துக்கெல்லாம் சொல்லலாம், ஆனால் நீ சொல்லணும் நான் வச்சிருக்கிறேன்னு நமக்கு ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கும் போது அதை கூட சொல்லாத ஒரு ஆயுசான் நமக்கு. யோசிச்சு பாருங்க, இதுதாங்க நம்முடைய பிரதான வேலை. வேற எல்லாமே வாழ்க்கையில் அப்புறம் தாங்க. எப்போ ஒரு சபை இதுதான் நம்முடைய தலைப்பு செய்தி, இதுதான் ஒவ்வொரு சபை அங்கத்தினரும் செய்ய வேண்டிய அறிவிக்க வேண்டிய செய்தின்னு உணர்ந்து இதை அறிவிக்குதோ அப்பதாங்க அது இயேசுடைய சபை. இல்லைன்னா நம்மளும் பெரிய வித்தியாசம் இல்லை, நம்மளும் ஒரு பாரம்பரிய சபை தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். எப்போ ஒரு சபை இதுதான் நம்ம வேலை, இதுதான் நம்முடைய முதல் வேலைன்னு இறங்குதோ அதுதான் இயேசுடைய சபை. மற்றதெல்லாம் நம்ம சர்ச் பாருங்க, மற்றதெல்லாம் ஏ சபை செகண்டரி, காஸ்பல் வேலை செகண்டரி, மற்றதெல்லாம் நமக்கு முக்கியம். ஒரு இதில் ஏர்ஜென்ட், இது ரொம்ப ஏர்ஜென்ட்டாக சொல்லணும். ஒரு ரிலாக்ஸ், நம்ம நமக்கு என்ன ஓ ரொம்ப நாள் நம்ம இருக்க போகிற மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சகாமல் இருக்கிறப்ப ரிலாக்ஸ். எப்போ நமக்கு டைம் இல்லை, நம்ம சீக்கிரம் இறந்துருவோம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இறந்துருவாங்க. ஏர்ஜென்சி, அவசரமே நம்ம சபையில், துடிப்பே நம்ம சபையில் ஏன் இல்லை? உயிர்த்தெழுதலின் செய்தி நமக்கு துடிப்பை ஏற்படுத்தணுமே. இந்த பெண்கள் ஓடுறாங்களே, வயசான பெண்கள், உடம்பு சரியில்லாத பெண்கள், நமக்கு என்ன ஏன் துடிப்பு இல்லை, அவசரம் இல்லை? நம்மளை கேட்டு பார்க்கணும். இதில் ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கோ விளக்குறதுக்கோ இல்லை. இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசுவை நம்புறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும்னு போய் அறிவிக்க வேண்டிய செய்தி. மெக்லாரன் ஒரு பெரிய போதகர், அவர் சொல்கிறார் பாருங்க, இந்த செய்தியை உடையவர்கள், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடைய இரட்சகருடைய செய்தியை உடையவர்கள், அந்த செய்தியை அறிவிக்க மறுக்க முடியாத கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த செய்தியுடைய பிரசங்கிகளாக ஆகும்படி மறுக்க முடியாத கடமை அவர்களுக்கு இருக்கிறது. அதுங்களா, இங்கிலீஷில் அவர் போட்டிருக்கார், இந்த செய்தி நம்மகிட்ட இருக்குன்னா, இந்த செய்தியை நாம் நம்புகிறோம்னா, மறுக்க முடியாத நம்முடைய கடமை என்ன தெரியுமா? இந்த செய்தியுடைய பிரசங்கிகளான ஆகும்படி நம்முடைய கடமை நம்மளை அழைக்குது. கடமை தவற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கலாமா? எங்கே இந்த செய்தி உண்மையாக வல்லமையோடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அங்கே தவிர்க்க முடியாத இந்த செய்தி அறிவிக்க உந்துதல் நிச்சயமாக இருக்கும். இந்த செய்தியை வாங்கிக்கிட்டு ஒருத்தன் அமைதலாக இருக்கிறான்னா, இந்த செய்தியை சிலுவையையும் கல்லறையினுடைய வல்லமையை அவன் உணர வேண்டிய விதத்தில் இன்னும் உணராமல் இருக்கிறான். அப்படித்தானே நம்மெல்லாம் இருக்கிறோம்? இந்த செய்தியை உந்துதலோடு சொல்ல முடியாத அமைதல் நமக்கு இருக்குன்னா, சிலுவையும் கல்லறையினுடைய வல்லமையை உணர வேண்டிய விதத்தில் இன்னும் நீங்களும் நானும் உணரல. ஏன்னா அதுக்கு தான் வாய மூடிக்கிட்டு இருக்கிறோம். சபை இருக்கிறதே இதுக்காகத்தான். சபையினுடைய வேலையே இதுதான், இயேசு உயிரோடு எழுந்தார். ரெண்டாவதாக இந்த பாடத்தில் நம்ம படிக்கணும், கிறிஸ்தவர்களாக இதை அறிவிக்கணும். ரெண்டாவதாக இந்த உண்மையான பக்தியினுடைய செயல்களை பாருங்க. உண்மையான பக்தி, த டிவோஷன் டு கிரைஸ்ட். நம்மலாம் சொல்கிறோம் இயேசு மேலே பக்தி இருக்குது. இயேசுவை பின்பற்றி கலீலியாவிலிருந்து அவர் கைது செய்தாலும், அந்த சீஷர்கள் ஓடிப்போனாலும் ஓடாமல் அந்த பெண்கள் பற்றா ஒரு பின்னாடி அவர் சிலுவையில் அறையும் போது அங்கே தான் இருந்தாங்க. சரி, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, போகலான்னு போனாங்களா? போகலை, அங்கேயே தான் இருக்கிறாங்க. சரி, செத்துட்டாரு, சரி இன்னமே என்ன இருக்குது, போகலான்னு போகிறாங்களா? போகலை. சரி, இடக்கி சுற்றி எல்லாம் கல்றையில் வச்சுட்டாங்க. சரி, கல்றையில் வச்சுட்டாங்க, துக்கத்தோடு இருக்கிறோம், திருப்பி ஏன் கல்றைக்கு போய் அழுகணும்னு போனாங்களா? காலையில் எழுந்திரிச்சு தங்களுக்கு உள்ள ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பொருளை, நிலத்தை வச்சோ இல்லை நகையை வச்சோ அந்த கோல்டை வச்சோ அந்த காஸ்ட்லி தைலத்தை வாங்கிக்கிட்டு தூக்கத்தை இழந்து, காலையில் தூக்கம், தூக்கத்தை எந்திரிக்கிறோமா நம்ம? காலையில் தூக்கத்தை, அந்த பெண்கள் உங்களை யாராவது ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு கல்றைக்கு 6 மணிக்கு போயிட்டு வாங்களா? எத்தனை பேர் இந்த நவீன காலத்தில் போவீங்களா நீங்கள்? ஒருத்தரும் போக மாட்டீங்க, பகலாட்டம் பார்த்துக்கலான்னு. இந்த நவீன அந்த காலத்தில் எத்தனை மூட நம்பிக்கைகள், பயங்கள் இருக்கும். அந்த பெண்கள் கல்லறு திருடர்கள் இருப்பாங்க, அது இருப்பாங்க, பயம்லாம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் போக மாட்டாங்க, ஆனால் அதெல்லாம் கேரல இந்த பெண்களுக்கு. அதை பத்தி எல்லாம் ஒன்றும் அக்கறை இல்லை. என்ன இயேசு மேல இருக்கிற பக்தி எல்லாம் மிஞ்சின தியாகத்தை செய்ய தூண்டுச்சு அவங்கள, எல்லாம் மிஞ்சின தியாகத்தை. அவ்வளோ எக்ஸ்பென்சிவா போறாங்க இந்த பெண்கள் கிட்ட இருந்து பார்த்து படிக்கணுமே பக்தினா என்னன்னு. இனிமே அவருக்கு உயிரோடு இருக்கும்போதெல்லாம் சாப்பாடு பண்ணி கொடுத்தாங்க, அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லைனாலும் தலை சாய்க்க இடம் பார்த்து கொடுத்தாங்க. இனிமே அவர் செத்துட்டார், அவருக்கு ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உள்ளதை உரியதெல்லாம் விற்று அவர் உடம்பு ரொம்ப வாசனை வராதபடி செத்து போனாரே விடுங்களேன் விடமாட்டேன். செத்து போனாலும் அவர் உடம்பு ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு கெட்டு போகாத படிக்கும். இந்த காஸ்ட்லி த சாக்ரிஃபைஸ் ஆஃப் டிவோஷன், இதை பற்றி ஏதாவது நமக்கு தெரியுமா? இதை பற்றி நமக்கு தெரியுமா எவ்வளோ பெரிய தியாகம்? கல்லறைக்கு போய் எப்படி ஒரு பிரசங்கி சொல்கிறாரு, உண்மையான பக்தி இயேசு மேலே உண்மையான பக்தி இப்படிப்பட்ட தியாகம் நிறைந்த சேவைகளில் நிச்சயமாக வெளிப்படும். உண்மையான பக்தி இப்படிப்பட்ட தியாகம் நிறைந்த செயல்களில் நிச்சயமாக வெளிப்படும், நிச்சயமாக வெளிப்படும். உங்கள் மனசாட்சியாக மனசாட்சியாக நம்ம கேட்டுக்கிறோம். இவங்களை நம்ம வெக்கப்படுத்துகிறோம். என்ன தெரியும் உயிர்த்தெழுதலை பற்றி இவங்களுக்கு? உயிர்த்தெழுதலை தெரியாது. இயேசுடைய ரட்சிப்பை பற்றி என்ன தெரியும் இவங்களுக்கு? இயேசு ரட்சிப்புனால என்ன வாங்கினார்னு என்ன தியாலஜி தெரியும்? ஒன்றுமே தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிந்த நாம், தேவனுடைய கிருபையின் முழு வெளிப்பாட்டை பெற்ற நாம், இது உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்மளை தெரிந்து கொண்டு தேவகுமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி முழு ரட்சிப்பை சம்பாரித்து திப்ப உறுதியாக நம்மளை அழைச்சி நம்மளை பாவங்கள்லாம் மன்னித்து நீதிமான்கள் ஆக்கி நம்மளை ரட்சித்திருக்கிறாரு, பரலோகத்தில் நித்திய சுதந்திரத்தை கொடுக்க போறாரு, பிள்ளையா தத்து எடுத்துக்கிட்டார், இது எல்லாம் அறிந்த நாம், இந்த பெண்கள் கிட்ட இருக்கிற 10% பக்தியும் தியாகமும் நம்ம கிட்ட இல்லையே, இவங்க நம்மளை வெக்கப்படுத்திடுறாங்களே. யோசிச்சு பாருங்க, ஏங்க ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? நான் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சேன், நானே எழுதியிருக்கிறேன். பக்தி குறைவா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவத்தை பற்றிய குறைவான எண்ணம், தாழ்வான எண்ணம், ரட்சிப்பின் மதிப்பை குறித்து தாழ்வான எண்ணம் நமக்கு ஏற்படுத்துகிறது. அந்த ரட்சிப்பின் தாழ்வான எண்ணம், இயேசு கிறிஸ்துக்கு நாம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறோன்றத குறித்து தாழ்வான எண்ணம் நமக்கு ஏற்படுத்துது. பாவம் எவ்வளோ பயங்கரம் நமக்கு தெரியறதில்லை, அதுலேருந்து கிடைச்ச ரட்சிப்பு எவ்வளோ மதிப்புடையதுன்னு தெரியறதில்லை. அது தெரியாமல் இயேசுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோன்ற உணர்வே நமக்கு இருக்கிறது. எவர்களுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அதிகமாக அன்பு கூறுவார்கள். ஓகே பாஸ்டர், நல்ல நாள், எதுவும் திட்டிகிட்டே இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஆறுதலான ஒரு செய்தியை கொடுங்கன்னு ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆறுதலாக நான் சொல்கிறேன். இந்த ஆண்டவருடைய பரிதபிப்பை பாருங்க, கவலை நிறைந்த சீஷர்களுக்கு காட்டுற பரிதவிப்பை பாருங்க, எத்தனை கவலையோடு அவங்க வராங்க, அவர் அற்புத விதமாக தலையிட்டு அவர்கள் கவலைகளை நீக்கிறார் பாருங்க. உண்மையான சீஷர்கள், நீங்கள் சொல்லலாம் அதை செய்யறதில்ல நாங்கள் பாஸ்டர், இதை செய்யறதில்ல பாஸ்டர், ஏன்னா எங்களுக்கு பெரிய கவலைகள் இருக்குது, எங்களுக்கு பெரிய கவலைகள், எதிர்கால கவலைகள் இருக்குது. இந்த பெண்கள் கிட்ட இருந்து பாருங்க, உண்மையான சீஷர்களுக்கு, தன் வழியில் போகிற சீஷர்களுக்கு வரப்போகிற கவலைகள் அற்புத விதமாக எப்படி நீக்கிறாருன்னு பார்த்து படிங்க. இங்கே பாருங்க, இந்த பெண்கள் கவலையோடு வர்றாங்க, என்ன அந்த கல்லை யார் நீக்குவாங்க, அந்த கல்லை யார் நீக்குவாங்க இல்லைங்களா? ஆனால் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லை நீங்கி கிடக்குது, நீங்கி கிடக்குது. ரயில் சொல்கிறாரு, இப்படித்தான் விசுவாசிகள் தங்களை வரப்போகிற எத்தனையோ கவலைகள்னால வர நடக்காத எத்தனையோ காரியங்களை நினச்சி நினச்சி வருத்திக்கிறது. எது நாம் ரொம்ப பயப்படுறோமோ அது ஆக்சுவலாக போய் நடக்க போகிறதே இல்லை. நம்ம போகிறதுக்கு முன்னாடி அது கல் உருண்டு கிடக்கும், ஆனால் கல் இருக்குதே கல் இருக்குதேன்னு தான் ஆயுசெல்லாம். நேற்றுடைய கவலையை போட்டுக்கிறோம், நாளைக்குடைய கவலையை போட்டுக்கிறோம், இன்றுள்ள கவலையை போட்டுக்கிட்டு கவலைகளாகவே வாழ்கிறோம். நம் வாழ்க்கையின் கடைசி அதிக பாகம் கவலையில் நிரம்பி இருக்கிறதே, நடக்கக்கூடாத சாத்தியங்கள்லாம் கற்பனை பண்ணுறது. யார் நீக்க போகிறாங்க, யார் நீக்க போகிறாங்க? கற்பனைகள் எத்தனையோ சிலுவைகளை நாமளே நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு, தடைகளை ஏற்படுத்திக்கிட்டு, மனதில் நாளையுடைய கவலைகள் இன்றே சுமந்துக்கிட்டு இன்றைக்கி கூட வாழ முடியாமல் வருத்தப்படுகிறோம். கடைசியில் பார்த்தா கவலைகள் சந்தேகங்கள், எதை பற்றி நாம் கவலைப்படுறோமோ, எதை பற்றி ரொம்ப வருத்தப்படுறோமோ, அது எந்த அடிப்படையும் இல்லை. ஏன்னா அங்கே போகிறதுக்குள்ளே கல் உருண்டு கிடக்கும், அது நினைக்கிறது இல்லைண்ணா. நம்ம எது ரொம்ப பயந்தோமோ அது நடக்கிறது இல்லை. ஆகவே ஒரு ப்ராக்டிக்கல் விசுவாசத்துக்காக நம்ம ஜபிக்கணுங்க. கடமையின் பாதையில் நாம் போகும்போது கர்த்தர் நம்மளை ஒருபோதும் அந்தந்த சூழ்நிலையை கைவிட மாட்டார். உயிர்த்தெழுந்த தேவன் நமக்கு முன்பதாகவே போய் நம்முடைய கவலைகளும் தடைகளும் நமக்கு முன்பதாகவே நீக்கி வச்சிருப்பார். அதான் அவருடைய வேலை. பாருங்களேன், இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் எத்தனை கவலையில் உட்காந்துருக்கிறீங்க? வாலிபர்களாக காலில் சொன்ன யங் பீப்புள் நிறையா இருந்தாங்க. ஐயோ இன்னும் எனக்கு 25 வயசாகுது 28 வயசாகுது இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தம் சில பேருக்கு இல்லைங்களா. சில பேர் பார்த்தா 22 கல்யாணம் ஆயிடுச்சு, 25 வீட்டில் என்ன சொல்கிறது, உன் கூட படித்தவங்களாம் புள்ள பட்டியில் படுத்துக்கிட்டு நீ இன்னும் கல்யாணம் ஆகலைன்ற வருத்தம், அதே வருத்தம் நினச்சி நினச்சி வருத்தம். ஆனால் ஒருவேளை உண்மையான விசுவாசியாக நீ இருந்தீன்னா ஒரு கல்யாணம் தான் பரலோக வாழ்க்கை நினைக்காது, அவங்க இருக்கிற அந்த கப்பலில் ஏறினவங்களுக்கு தான் தெரியும் நீ எவ்வளோ நிம்மதி ஆண்டவர். சில நேரங்களில் சிங்கிள்னஸ் ஒரு சாபம் நினைக்கக்கூடாது, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக சில பேர் இருக்கலாம். ஒருவேளை இல்லைன்னா ஆண்டவர் கொஞ்சம் தாமதமாக சீக்கிரமாக கல்யாணப்பட்டு நரக வேதனை அனுபவிக்கிறவங்களுக்கு மத்தியில் உன்னை நல்லா முதிரை செய்து ஒரு சொர்க்கமான கல்யாண வாழ்க்கைக்கு உன்னை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது 28 வயசாகலாம், 30 வயசாகலாம், வெயிட் பண்ணு. நீ அந்த டைமில் வரும்போது கல் திறக்கிறத பார்ப்பனு, அந்த கவலை படக்கூடாது. இன்னும் சில பேருக்கு பிள்ளைகளுடைய கவலை, இன்னும் ஐயோ இப்போ பிள்ளைகள் பிறக்க போது இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் கவலை போயிடுச்சு. இன்னொரு கவலை, பிள்ளைகள் பிறக்க போது அதுக்கு செலவுக்கு நான் என்ன பண்ணுறது, அந்த செலவுக்கு நான் என்ன பண்ணுறது, ஸ்கூலுக்கு ஐயோ இந்த சம்பளத்தில் எப்படி பண்ணுறதுன்னு இதே வருத்தத்தில் வாழ்றது. அந்த இடத்துக்கு வரும்போது அவர் கல்லை திறப்பார், விசுவாசத்தோடு இரு. சரி பிள்ளைங்களை பிடிச்சி படிக்க வச்சுட்டோம், ஐயோ இந்த பிள்ளைங்க எப்படி படிக்க போகுது, என்ன ஆக போகுது எதிர்காலத்தில், ஐயோ இந்த படிப்புக்கு என்ன வேலை கிடைக்க போகுது, இந்த பிள்ளைக்கு என்ன உருப்பட போகுது இந்த பிள்ளை, அதே கவலை. உண்மையான விசுவாசிகளாக இருக்கும்போது அந்த கல் அந்த நேரத்தில் உருட்டு வாருங்க, அதை செஞ்சிருக்கிறாரு பாருங்களேன். ஆகவே இதெல்லாம் எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு பயன்பாடு, ஆண்டவர் கவலைப்படுகிற விசுவாசிகள் மேலே அவருக்கு என்ன அற்புதமான செயல்பாடு பார்க்குறோம், உங்களுக்கும் நான் வாழ்க்கையில் செய்வார். ரெண்டாவதாக பின்வாங்கின விசுவாசிகள் மேல் அவருடைய மனதுருக்கத்தை பாருங்கள். இந்த பெண்களும் பின்வாங்கி தான் இருந்தாங்க, இயேசுவை நம்பலாம் இல்லை அவ்வளோ வாட்டி சொல்லி, ஆனால் அவங்க திட்டினாரா, எவ்வளோ சொன்னாலும் ஏறாது. எத்தனை வாட்டி சொன்னார், பரிமள தைலத்தை வர்க்கத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா, மூஞ்ச பாருங்கள் திட்டினார் இல்லையே, அவங்கள பார்த்து ஆர் பயப்படாதீங்க, எவ்வளோ கருணையோடு அன்போடு பேசுகிறார் இல்லைங்களா. நம்ம பேசுகிற மாதிரி ஆண்டவர் பேசுறது இல்லை. அதுவும் அந்த சீஷருங்களை என்னை விட்டுருந்தா நல்லா கரைச்சி கொட்டியிருப்பேன், திட்டியிருப்பேன், போய் அந்த சீஷர் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற கோழைகளாக அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு வராமல் ஒரு அது கூட யூஸ் இல்லாத அந்த சீஷர்களுக்கு போய் சொல்லு, பேதுருக்கு போய் சொல்லு. பேதுரு நொறுங்கி கூணி குறுகிட்டு இருக்கான், நான்லாம் ஒரு பாவி, நான்லாம் ஒரு மனுஷமா, எவ்வளோ பெரிய பாவின்னு அவன் ஆணையிட்டு அந்த பேதுருவுக்கு போய் சொல்லு. நீங்கள் யாரும் சிலுவையில் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வார்த்தையை மீறினாலும் பரவாயில்ல, நான் என் வார்த்தையை உடன்படிக்க மீற மாட்டேன். பின்வாங்கி நீங்கள் போய் உளுந்திருக்கலாம், உங்கள் வார்த்தையை நீங்கள் மீறி இருக்கலாம், நான் மாற மாட்டேன். உன் மேலே வச்ச அன்பு மாறாது, உன் மேலே வச்சு தெரிந்து கொள்ளுதல் மாறாது, உன்னோடு நான் செய்த உடன்படிக்கை மாறாது. போய் அவங்களுக்கு சொல்லு பாருங்களேன். இன்னைக்கு நீங்கள் யாராவது பின்வாங்கி உட்காந்துருக்கிறீங்களா, நான் என்ன ஒரு நாள் இயேசுவை பின்பற்றினேன் ஆனால் உலக கவலைகள்னால பயத்தினால மரண பயத்தினால பின்வாங்கி உலக மனுஷனாக இருக்கீங்களா, இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி உங்களுக்கு பாருங்கள். அந்த பேதுரு, நீங்கள் பேதுரு யாராவது இருக்கீங்களா, ஆண்டவரை முழுதலை மறுதளிச்சு வருஷக்கணக்கில் அவர்கிட்டையும் உங்களுக்கும் உறவு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா, அவர் மேலே கோவம் அடைஞ்சு இடரல் அடைஞ்சு இப்படி பண்ணிட்டாரு இப்படி செத்துட்டாரேன்னு இடரல் அடைஞ்சு இருக்கிறீங்களா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்கும் செய்தி அனுப்புகிறார். உங்கள் பேரை போட்டுக்காங்க, அவனுக்கு போய் சொல்லு, என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார், உங்கள் பேர் சொல்லி அனுப்பியிருக்கிறார், உங்களுக்கு அந்த செய்தி வருது. உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை அவர் கை நீங்கள் அவரை மறுதளித்தார, உங்களை அவர் மறுதளிக்கலை, உங்களை புதுப்பிக்கிறதுக்கு அவர் கிருபை இன்னைக்கு வருது, உங்களை கூப்பிடுது. நீதிமான் 7 தடவை விழலாம், விடுவான், அவன் விழா மாட்டான்னு இல்லை, 7 தடவை விழுந்தாலும் எந்திரிச்சிருவான். நீங்கள் அப்படி எந்திரிக்கிறதுக்கு அவர் கிருபை இன்னைக்கு வருது, உங்களை தேடி வருவீங்களா, அவர் பேச்சை கேட்பீங்களா, பேதுருகளே அவர் பேச்சை கேட்டு வாங்க. எந்த பின்னலையில் சில நேரங்களில் பாவத்தில் உலக சோதனை நம்மளும் கிராக் ஆகி பின்னாடி விழுந்துடலாம் பேதுரு மாதிரி, ஆனால் அவர் கிருபை நம்மளை விடுறது இல்லைங்க, தேடி வந்து தூக்குது. இன்னைக்கு தேடி வந்து உங்களை தூக்கட்டும், ஜெபம் பண்ணுறேன்.